இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. ஏசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. என் மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனெல்லாம் வெட்கத்தால் மாண்டிருப்பேன். உமது வேதம் என் மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனெல்லாம் வெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. நான் பாடும் வேளை ஆறுதல் அளித்தவரே, அருமணமுள்ள மலராக மாற்றி அமைத்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினாலே நான் உங்களை அன்புடன் வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இதனாலும் கூட நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் படிக்க இருக்கக்கூடிய செய்தியினுடைய தலைப்பு மீதமான திருச்சபை அதனுடைய கொள்கைகள். மீதமான திருச்சபையும் அதனுடைய கொள்கைகள், த ரெமனன்ட் அண்ட் இட்ஸ் மிஷன், அதை குறித்து தான் இந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கின்றோம். மீதமான திருச்சபை என்றால் என்ன, நாம் அதை குறித்து தெளிவாக படிக்கலாம். அதற்கான ஒரு வேத வார்த்தை நாம் வெளிப்படுதல் பன்னெண்டாம் அதிகாரம் 17 வசனத்திலே நாம் பார்க்கலாம், வாசிக்கலாம். வெளிப்படுதல் 12:17 வசனம், அப்பொழுது ஒளிசர்பமான ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களுமாக அவர்களுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இங்கே இந்த வேத வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வலு சர்பம் என்று சொல்லப்படும் பொழுது சாத்தானை குறிக்கின்றது என்று நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். அப்படி என்றால் சாத்தான் யார் மேல் கோபம் கொள்கின்றான் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர் மேல் அவன் கோபம் கொள்கின்றான் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். சாத்தான் யாரோடு யுத்தம் செய்ய சென்றான் என்று வேதம் சொல்கின்றது என்றால் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் மேல் என்று வேதம் சொல்கின்றது. நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை சாட்சி உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இங்கே நாம் பார்க்கும் பொழுது நேரடியாக அந்த சாட்சியை உடையவர்களாகிய அந்த சந்ததியோடு கூட யுத்தம் பண்ண போகவில்லை. ஸ்திரீ என்று சொல்லப்படும் பொழுது திருச்சபையை குறிக்கின்றது. வலுசர்பம் ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு என்று சொல்கின்ற பொழுது திருச்சபையை குறிக்கின்றது. அந்த திருச்சபையுடைய சந்ததியுடைய சந்ததி அல்லது மற்றவர்கள், அதாவது அந்த திருச்சபையிலே மீதமாக இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார் என்று இந்த வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் யார் அந்த மீதமான கூட்டத்தார்? அந்த மீதமான கூட்டத்தாருடைய கொள்கைகள் என்ன, அவர்களுடைய ஊழியத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்ற காரியங்களை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கின்றது. இதில் நாம் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, இரண்டு காரியங்களை இந்த வசனம் சொல்கின்றது. அந்த மீதமான திருச்சபையினுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய கொள்கை என்னவாக இருக்கும் என்றால் தேவனுடைய 10 கற்பனைகளை கை கொள்கின்றவர்களாக இருப்பார்கள் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம். அதற்கு அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களாக இருப்பார்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை முழுவதுமாக விசுவாசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதை குறித்து இன்னும் அதிகமாக நாம் வரக்கூடிய நாட்களிலே படிக்கலாம். அப்படி என்றால் மீதமான திருச்சபை என்று சொல்லப்படும் பொழுது ஒட்டுமொத்த உலகத்திலும் தேவனுக்காக மீதமாக இருக்கக்கூடியவர்களை குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது என்று பார்க்கலாம். வேதாகமத்திலே இந்த மீதமான கூட்டத்தாரை குறித்து அநேக கதைகளை நம்மால் படிக்க முடியும். நாம் பார்ப்போம் என்றால் ஆதியாகமம் 6:14 பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் மூழ்கி கிடந்த பொழுது அங்கே ஒரு மீதமான கூட்டமாக நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தாரும் இருந்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதியாகமும் 6:5 பார்க்கும் பொழுது தேவன் மனிதனை சிருஷ்டித்த நிமித்தமாக அவர் மனஸ்தாபப்பட்டார், மனிதனுடைய யோசனைகள் சிந்தனைகள் எல்லாம் பொல்லாங்கினால் நிறைந்திருக்கிறது என்று தேவன் சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று 8 நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த உலகமும் ஒரு காரியத்தை பின்பற்றுகின்றது, ஆனால் ஒரே ஒரு கூட்டத்தார் மாத்திரம் தேவன் சொன்ன அந்த காரியத்தை பின்பற்றுகின்றார்கள். அந்த கூட்டத்தாரைத்தான் வேதம் மீதமானவர்கள் என்று அழைக்கக்கூடியதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஒட்டுமொத்த உலகத்தில் நீங்கள் உலகத்தோடு இணைந்திருக்கிறீர்களா, அல்லது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக மீதமானவர்களாக இருக்கிறீர்களா? அதை நீங்கள் சற்று கேட்டு பார்க்க வேண்டிய சூழல்களே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இன்று நோவாவை போல நீங்களும் மீதமானவர்களாக இருக்கிறீர்களா, தேவனுக்கு உண்மையாக இருக்கிறீர்களா என்பதை சற்று நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அதைத்தான் வேதம் சொல்கின்றது. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். 2 Timothy 3:1-9 நாம் பார்க்கும் பொழுது கடைசி கால திருச்சபை அல்லது கடைசி கால மனிதர்கள் அல்லது கடைசி கால உலகம் எப்படி இருக்கும், எப்படி பணத்தின் மேல் அவர்கள் மோகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நீங்களும் பணத்தின் மேல் மோகம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, பணத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா, பணத்திற்கு பின்பாக செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? அதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாசிக்கலாம் 2 Peter 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சையின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலவும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்வார்கள். பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும் அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறீர்கள். இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது கடைசி நாட்களிலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் எழும்பி அவர்கள் அநேகர்களை வஞ்சிப்பார்கள், அநேக குற்றச்சாட்டுகளை கர்த்தர் மேல் சொல்வார்கள், அவர் வருவார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் எங்கே, அவர் ஏன் இன்னும் வரவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் நீங்கள் தேவன் மேல் உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று இங்கே வேதாகமம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் மீதமான திருச்சபையாக இருக்கிறீர்களா, தேவனுக்கு பிரியமான திருச்சபையாக இருக்கிறீர்களா, அல்லது பாவத்தின் கொடூரத்தினால் நீங்களும் இழுக்கப்பட்டு இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையை நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, 2 Corinthians 5:10 நாம் வாசிக்கலாம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆம், ஒரு நாள் நம் அனைவருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நியாய சங்கத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டிய நாட்கள் வரும் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் நாம் நீதி உள்ளவர்களாக நியாயம் உள்ளவர்களாக நடக்க வேண்டியதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். நாம் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா, நியாயம் உள்ளவர்களாக இருக்கிறோமா, தேவனை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு காரியத்தில் இருக்கிறோம் பிரியமானவர்களே. மீதமான திருச்சபை என்றால் யார் என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுதல் 18:4-5 நாம் வாசிக்கலாம். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வாருங்கள். அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்கள் தேவன் நினைவு கூர்ந்தார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ஒட்டுமொத்த உலகமும் பாவத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு வேர் பிரித்த ஒரு கூட்டத்தார் தான் மீதமான திருச்சபை அல்லது மீதமான ஜனங்கள். நீங்கள் அந்த ஜனங்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த ஜனங்களாய் இல்லாதபடி தேவனுக்கு விரோதமான பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் வேதம் சொல்கின்றது, அவளுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அவளுடைய பாவத்தினால் நீங்களும் அகப்பட்டு இருப்பீர்கள். ஆகையால் நீங்கள் அவளை விட்டு வெளியே வாருங்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லக்கூடிய காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நாம் வெளியே வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோவாவை குறித்து நாம் பார்த்தோம், ஆபிரகாமை குறித்தும் பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த ஊர் பட்டணத்திலே பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் ஆபிரகாமை அங்கிருந்து வேர் பிரித்து அழைத்தார். அவர் சொன்னார், உன்னை நான் ஒரு பரிசுத்தமான ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னார். ஆம், இன்று ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு மீதமான கூட்டத்தில் சேர்ந்தது போல இன்று நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பக்கமாக சேர வேண்டியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, தேவன் நமக்கென்று ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். அது என்னவென்று பார்க்கும் பொழுது பாவத்தில் மூழ்கி அந்த நித்திய மரணத்தில் நாம் பங்கு கொள்ளக்கூடாது, அதை நாம் தாண்டி கர்த்தரோடு கூட உயிர்த்தெழுந்து இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ஊழியம் அநேகர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பறைசாட்ட வேண்டும். சரி, இப்பொழுது இந்த மீதமானவர்களுடைய ஊழியம் என்ன, வாட் இஸ் த ரெமனன்ஸ் மிஷன் என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக நாம் படிக்கலாம். இந்த கடைசி நாட்களிலே மிகவும் குறைவான ஜனங்கள் மாத்திரமே இருப்பார்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த குறைவான ஜனங்கள் தேவனை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த மீதமான திருச்சபையினுடைய வார்த்தைகள் என்ன, இந்த மீதமான திருச்சபையினுடைய சத்தியம் என்ன என்பது நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் வாசிக்கலாம் வெளிப்படுதல் 14:6-7. வேறொரு தூதன் வானத்தில் மத்தியிலே பறக்க கண்டேன், அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்தரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீருற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். இந்த கடைசி நாட்களே இந்த மீதமான திருச்சபை அல்லது மீதமானவர்கள் அவர்களுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் எதுவாக இருக்கும் என்றால் இந்த மூன்று தூதர்களுடைய செய்தியை உலகத்துக்கு செல்ல வேண்டியதாகத்தான் இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த மூன்று தூதர்களுடைய செய்தியிலே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. நாம் முதலாவது பார்க்க வேண்டியது தூதர்கள் என்றால் என்ன, தூதர்கள் யார் என்று வேதாகமத்திலே பார்க்கலாம். எபிரேயர் 1:7-14 நாம் பார்க்கும் பொழுது, 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, தேவ தூதரை குறித்தோ இரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா. அப்படி என்றால் தூதர்கள் என்றால் யார் என்று வேதம் சொல்கின்றது என்றால் அவர்கள் தேவனால் அனுப்பக்கூடிய பணிவிடைக்காரர்கள், அதாவது தேவனுடைய செய்தியை சுமந்து செல்லக்கூடிய பணிவிடைக்காரர்கள் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, ஆயிற்று. தூதர்கள் என்றால் என்ன, வேறு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2:7 ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த தூதன் என்றால் இன்னொரு அர்த்தம் வேதம் என்ன சொல்கின்றது என்றால் அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், அதாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். இந்த ஆசிரியர் ஊழியர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது மத்தேயு 28:19-20 நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சீடர்களை அணைத்து நீங்கள் இந்த உலகத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது, ஆகையால் அவர்களை கட்டி அணைத்து கர்த்தர் சொல்கின்றார் நீங்கள் சென்று உலகமெங்கும் இந்த சத்தியத்தை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்கள். அப்படி என்றால் கடைசி கால ஊழியக்காரர்கள் நீங்களும் நான் தான், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த தூதர்கள் யார் என்றால் வேற யாருமே கிடையாது பிரியமானவர்களே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான், நாம் தான் இந்த தூதர்கள், நாம் தான் இந்த மீதமான கூட்டத்தார், நாம் தான் தேவனுடைய வார்த்தையை பறைசாட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. அப்படி என்றால் நம் கடைசி நாட்களில் இருக்கிறோமா என்று கேட்போம் என்றால் ஆம், நம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். ஏனென்றால் நாம் வாசித்த வண்ணமாக 2 தீமோத்தேயு 3:1-5 பார்க்கும் பொழுது கடைசி நாட்களில் ஜனங்கள் அவர்கள் பொல்லாதவர்களாக மாறுவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இந்த கடைசி நாட்களே ஜனங்கள் அவ்வாறு இருக்கும் பொழுது நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக இருந்து அநேகர்களை கர்த்தருக்கு அண்டையிலே அழைத்து வர வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. ஆம், அதைத்தான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதைதான் கர்த்தர் நம்மிடமும் அவர் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த முதலாம் தூதனுடைய செய்தி, அதாவது நம்முடைய செய்தி என்ன, இந்த மீதமானவர்களுடைய செய்தி என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது வாசித்த வண்ணமாக இந்த வேத வசனத்திலே நாம் பார்த்தோம். இது சொல்கின்றது நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. அப்படி என்றால் அவனிடத்தில் என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது நித்திய சுவிசேஷம் இருந்தது. நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன? கலாத்தியர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது அது இரட்சிப்பின் செய்தி. இரட்சிப்பின் செய்தி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது பாவத்தில் வீழ்ந்த மனிதர்களாகிய நமக்கு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த பூமியிலே அவர் வந்து மனிதனாக வாழ்ந்து பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்த நிமித்தமாக உங்களுக்கும் எனக்கும் இரட்சிப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்படி என்றால் நித்திய சுவிசேஷம் என்றால் ஒருபோதும் அழியாத ஒரு நித்திய சுவிசேஷமாக அது இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். ஏன் இதை நித்திய சுவிசேஷம் என்று சொல்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த சுவிசேஷம் எங்கே துவங்கியது என்று பார்க்கும் பொழுது ஏதேன் தோட்டத்திலே அது துவங்கியது. ஆதியாகம் 3:15 நாம் வாசிக்கும் பொழுது சாத்தானை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இது மேசியாவுடைய தீர்க்க தரிசனம் என்று வேத வல்லுநர்கள் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதாவது நீ ஸ்திரீயை மேற்கொண்டால் நீ பாவம் செய்ய வைத்தாய், ஆனால் உன்னை மேற்கொள்ள கிறிஸ்து அவளுடைய விந்திலே வருவார், அதாவது மனிதனாக பிறப்பார், பிறந்து உன்னை மேற்கொள்வார் என்ற ஒரு வாக்கு தத்தமாக இருக்கின்றது. ஆகையால் இது ஏன் நித்திய சுவிசேஷம் என்று சொல்லப்படும் பொழுது ஆதியிலிருந்து இன்று வரை இந்த சுவிசேஷம் நமக்கு நம்மை இரட்சிக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆம், நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக இருந்து அவர் சொன்ன வார்த்தை என்ன, இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை துதி, அவருக்கு மகிமை செலுத்து என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாயம் தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொள்ளுங்கள். ஆம், ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்க போகின்றது என்பதை சொல்லக்கூடிய அந்த மீதமான திருச்சபையாக இந்த திருச்சபை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது பிரியமானவர்களே. இரண்டாம் தூதனுடைய செய்தி என்ன நாம் வாசிக்கலாம். 8 வெளிப்படுதல் 14:8. வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகா நகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். அப்படி என்றால் பாபிலோன் என்று சொல்லப்படும் பொழுது இந்த உலகத்தை அது குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. இந்த உலகத்திலே பாவத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதிலும் குறிப்பாக அது ஒரு தேசத்தை குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. இந்த உலகமெங்கும் பார்க்கும் பொழுது ஒரு அதிகாரத்திற்குள்ளாக இந்த உலகம் அழைத்து வரப்படும். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்கின்றார், பாபிலோனை விட்டு வெளியே வா, அவளை விட்டு வெளியே வா, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஆம், இந்த செய்தி தான் நம்முடைய செய்தியாக இருக்க வேண்டும். இந்த உலகம் பாவத்தில் சென்று கொண்டிருக்கிறது, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது, நாம் அதை செய்யக்கூடாது. மூன்றாவது தூதனுடைய செய்தி என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொர்பத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அது முத்திரையை தரித்து கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினியாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டு அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். ஆம், மூன்றாம் தூதனுடைய செய்தி என்னவென்று பார்க்கும் பொழுது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கக்கூடாது, நெற்றியிலாவது கையிலாவது அதனுடைய முத்திரையை தரித்து கொள்ளக்கூடாது. இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த கடைசி நாட்களிலே ஒரு ராஜ்யத்தின் கீழாக ஒரு சட்டம் பிரபிக்கப்படும், அந்த சட்டத்தை யாரெல்லாம் கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள் அந்த மிருகத்திற்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மிருகம் யாரை குறிக்கின்றது என்று நாம் பார்க்கும் பொழுது, தானியேல் 7:14 வசனத்திலே பார்க்கும் பொழுது அது ஒரு ராஜாவை குறிக்கின்றது அல்லது ஒரு ராஜ்யத்தை குறிக்கின்றது என்று அந்த அதிகாரத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஆம், இன்று இந்த கடைசி நாட்களே ஒரு சாம்ராஜ்யம் ஒரு ராஜ்யத்தின் கீழாக ஒட்டுமொத்த உலகமும் இணைக்கப்படும். ஆம், ஒரே ஒரு சட்டம் வரும், அந்த சட்டத்தை யாரெல்லாம் கீழ்படுகின்றார்களோ அவர்கள் அந்த 666 என்று அழைக்கப்படக்கூடிய 666 பெற்றுக்கொள்வார்கள். தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த மீதமான திருச்சபை இதை பின்பற்றாதவர்களாக இருப்பார்கள், தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்கள் இதிலே சம்பந்தப்பட்டு இருக்கிறீர்கள், தேவனுக்கு பிரியமான பாத்திரவான்களாய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? அந்த மூன்று தூதர்கள் நீங்கள் தான், இந்த உலகத்துக்கு நீங்கள் தான் அதை அறிந்து செல்ல வேண்டும், அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர், இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கடைசி நாட்களை அந்த மீதமான திருச்சபையாய் நாங்கள் இருக்க கிருபை செய்ய இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இதை குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் நீங்கள் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenTIST.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.